நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூல குரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்ட குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருகையூருடைக்காடர் சமாதி சேந்தனமை காக்கவே சமாதி சேந்தனமை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்த நேரம் ஓம் கிரியா பாபாஜி
ஓம்
ஓம் சிவாய். இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத்சங்கம், மற்றைய உலகளாவிய சங்கங்களுக்கு வியாழக்கிழமை அதிகாலை பிரம்மமுகூர்த்த சத்சங்கமாக அமையும். இன்றைய தினத்தில் நாங்கள் வழமை போல பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து நான் ஒரு சில பக்கங்களை எடுத்து படிக்கின்றேன். நீங்கள் தியான முத்திரை போட்டு கண்களை மூடிக்கொண்டு உள்வாங்குங்கள். பல அற்புதமான விடயங்கள் வாழ்க்கைக்கும் உங்களுடைய சாதனைக்கும் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 184, 185, 186, முடிந்தால் 187. துன்பத்திலும் பொய்யிலும் மாட்டிக்கொண்டு தவிக்கின்றது உலகம். மனிதனால் ஒளியை காண முடியவில்லை. அவன் நிரந்தர அடிமையாக இருக்கின்றான். மகிழ்ச்சியை அறியான். உலகியல் வளர்ச்சி என்பது அமைதியையும் ஒற்றுமையையும் அளிக்கவில்லை. நமக்குள் மூழ்கி அக அமைதியை அறிய அது வாய்ப்பு அளிப்பதில்லை. இக்கூற்று ஆழ்ந்த தத்துவமுடையது. வாழும் போதே விடுதலை பெற்றவர் ஜீவன் முக்தர். அவர் ஒரு பிரம்ம ஞானி. அவர் பிராணன் கிளம்பாது இடம்பெயராது, அது பிரம்மத்தில் ஐக்கியமாகும் பிராப்தம். பயனளித்த பின் அவர்களுக்கு இனியும் பிறவி கிடையாது. அவித்தை தன் வாசனையோடு நசிக்கும் பிரம்மத்தோடும் ஞானி இரண்டென கலந்து விடுகின்றார். இரட்டையின் தோற்றத்தை கூட அவர் அனுபவிப்பதில்லை. அவர் பிரம்மமாகவே ஆகிவிடுகின்றார். இந்தியாவுக்கு பெருஞ்சுமை உண்டு. மேலை நாட்டிற்கு அது தர வேண்டிய செய்தி கிரியா யோகத்தின் மூலம் உண்டு. உலகியல் மனிதனை அது உயர்த்தும். ஆத்மாவை எவ்வாறு மறக்க முடியும்? நமக்குள் வாழும் கடவுள் நம்மை மனித சமுதாயத்துடன் இணைக்கின்றார். அது மட்டுமன்று, கடவுளை பற்றிய இந்த விழிப்புணர்வு மட்டுமே நித்தியமான உலக அமைதியை தரும். இதுவே மனித சமுதாயத்தின் விடுதலையாகும். இப்போது மனிதனுக்கு 1001 கெட்ட குணங்கள் இருக்கின்றன. அவன் கடவுளை முழுதும் மறந்துவிட்டான். மனித சமுதாயத்தோடு உண்டான தொடர்பினையும் மறந்துவிட்டான். அவன் தன்னையும் உலகையும் அழிக்க முற்படுகின்றான். அதை அவன் விட வேண்டும். தன்னை துன்பப்படுத்தும் நோயிலிருந்து விடுபட வேண்டும். இதற்கு ஒரே தீர்வு கடவுளை உணர்வதே என்கின்றார் பாபாஜி. அதற்கான பாதையை கிரியா யோகத்தை அவர் எடுத்துரைக்கின்றார். பின் மனிதன் தன்னையே தன்னில் கவனிக்க வேண்டும். சொல்லிலும் செயலிலும் எண்ணங்களிலும் தெய்வீகத்தை உணர வேண்டும். அவன் ஒரு கடவுளாக மாற வேண்டும். மற்றவர்களையும் கடவுளாக்க வேண்டும். இரு ஆக்கு என்பதே அவன் குறிக்கோள் ஆதல் வேண்டும். அகத்திலும் புறத்திலும் அமைதி ஏற்பட்டு விடுதலைக்கு வழி கிடைக்கும். அகவாழ்வே உண்மையான வாழ்வு. அது ஆத்ம சகசரத்துக்கு சகசாரமாகும். அதுவே இனிமையான மௌனம். மனிதனது உயர்ந்த இலக்கு, மையம், குறிக்கோள் எல்லாம் அகவாழ்க்கை என்பது யாது? முழுவதும் தியானமா? அது பாபாஜியின் கருத்தன்று என நினைக்கின்றேன். ஆத்ம உணர்வை அவர் விரும்புகின்றார். ஆனால் அது கனவுகளும் தியானமும் மட்டுமே நிறைந்ததன்று. தெய்வீக வாழ்க்கையும் தெய்வீக செயலையும் மட்டுமே அவர் விரும்புகின்றார். எனவே ஆத்ம உணர்வே அழுத்தம் பெறுகின்றது. நமக்குள் கடவுள் இருக்கின்றார். நமக்குள் இருப்பது நித்திய தெய்வீகம். சொல்லிலும் செயலிலும் அது வெளிப்பட வேண்டும். அது அகவாழ்க்கை. மற்றவர்கள் பின்பற்ற வேண்டியது. பாபாஜி இதைத்தான் நமக்காக செய்கின்றார். அவருடைய தெய்வீக வார்த்தைகள் தெய்வீக செயல்களில் காணப்படுகின்றன. நாம் அவற்றை பின்பற்ற வேண்டும். இந்த வாழ்க்கை இனிய மௌனம் நிறைந்தது. மௌனம் என்பது மௌனம் என்பது இங்கே ஒருமைப்பாடு. வருத்தல் அன்று. நம்மை சுற்றி மாயை தன் 96 கரைகளுடன் அழித்தல் தொழில் செய்வதை பார்க்கின்றோம். இந்த வாழ்க்கை நிற்க வேண்டும். எப்படி? பாபாஜியின் கிரியா யோகத்தின் மூலம். போர் அழிய வேண்டும். மௌனத்தில் கடவுள் சந்நிதியில் இருப்போம். கடவுள் என்பது முழுமையான உணர்வு. அது ஒற்றுமை, அமைதி, ஆனந்தம். அது ஆனந்த கடல், மகிழ்ச்சியின் ஊற்று. அமைதிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் நாம் பாடுபடுகின்றோம். வெளியே உள்ள பொருளை நாடி அதை அடைய முடியாமல் தவிக்கின்றோம். நம்முடைய அணுகுமுறை சரியில்லை. நமது அகத்தை நாட வேண்டும். நமக்குள் ஆனந்தமயமான ஓர் உலகம் இருக்கின்றது. ஆனால் நாம் அதனை அங்கீகரிப்பதில்லை. விவேகானந்தர் கூறுகின்றார், உலக பொது நூலகம் நமக்குள் இருக்கின்றது என்று. ஆனால் நாம் வாழ்வில் உண்மையை உணர்வதில்லை. ஏன்? நாம் உள்ளே நோக்குவதில்லை. அக வாழ்க்கையோடு ஒட்டுவதில்லை. நாம் தெய்வீகத்திலிருந்து வந்திருக்கின்றோம். கடவுள் நம் எல்லோருக்குள்ளும் இருக்கின்றார். உள்ளே நோக்கி எல்லா வேறுபாட்டினையும் முரண்பாட்டினையும் போக்கும் தெய்வீகத்தினை காண்போம். அதுவே நாம் எல்லோரையும் இணைக்கின்றது. உள்நோக்கி செல்வதென்பது சுயநலத்தை நோக்கி பயணிப்பது அன்று. பிரபஞ்சத்தையே அடைவது, எல்லோரோடும் ஒன்றாயிருப்பது, எல்லோரோடும் ஆனந்தமாய் பாடுவது. இது இனிமையான மௌன வாழ்க்கை. எவ்வளவு அற்புதமான கருத்து! அதை முயற்சிப்போம். ஆனந்த அலை என்பது முழு உணர்வு, முழு வாழ்க்கை. அறிவு, பக்தி ஆகியவை கலந்தது. ஆனால் அதை எப்படி நம்முடையது என்பது. எண்ணங்களிலும் கனவுகளிலும் எப்போதும் கடவுளை கொள்ளுங்கள். எல்லா தீமையும் மனத்தில்தான் தோன்றுகின்றன. மனத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். தூய்மையான மனம் தூய சொற்களை செயல்களை உருவாக்கும். இச்செயல்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை உருவாக்கும். அது இனிய மௌன வாழ்க்கை. வாழ்க்கை முழுவதும் கடவுளை நிறைத்தால் உலகமே அமைதியும் ஒற்றுமையும் நிறைந்து விளங்கும். இதற்காக உழைப்போம் என்கின்றார் பாபாஜி. அழிவது உண்மை அன்று. உண்மை பார்க்க முடியாதது அன்று என்று ஞானியரும் முனிவரும் திரும்ப திரும்ப தமது நேரடி அனுபவத்திலிருந்து கூறுகின்றனர். வாழ்வின் நோக்கம் இங்கு இல்லை. முடிவை மார்க்கத்தில் தேடக்கூடாது. மார்க்கம் வேறு, முடிவு வேறு. தனிமனித இருப்பு என்பது ஒன்று, மற்றொன்றாய் மாறுவது. இருப்பு என்பது மாறாதது. மாற்றத்தை ஒவ்வொருவரும் அனுபவிக்கின்றோம். இவ்வாறு தனி இருப்பின் அனித்தியத்தை அது பிரபஞ்ச வாழ்க்கையிலிருந்து வேறுபடுவதை உணர வேண்டும். பாவம் செய்தவரை உண்மையை துறந்தவரை உயர்த்தும் பயிற்சிக்களம் இந்த உலகம் ஒழுங்கற்றது. அதனை தூய்மைப்படுத்தும் என்பது தீர்வு ஆகாது. கடவுளை உணர உலகமும் உடம்பும் ஏணிப்படிகள். ஏணியில் ஏறினால்தான் மேலே செல்ல முடியும். அதுபோலவே சம்சாரத்திலிருந்து விடுதலை பெற சாதனை தேவை என்கின்றார் பாபாஜி. நாம ரூபமுள்ள பிரபஞ்சம் நினைவால் விளையும் கற்பனை என்பதை சாதகன் உணர வேண்டும். எனவே அக உலகத்திலும் புற உலகத்திலும் முக்கியமானது ஏதுமில்லை. இதனை உணர்ந்த சாதகன் ஞானம், சாத்திரம், குரு ஆகிய ஆதாரங்களை நாடுகின்றான். இதன் மூலம் மாறாத நித்தியத்தை பற்றிய அறிவை பெறுகின்றான். பல வகை யோக மார்க்கங்கள் ஆன்மீக பாதையை வகுத்து தருகின்றன. எல்லா யோகங்களிலும் தடைகளை மீறும் வழிகள் கூறப்படுகின்றன. இந்த வழிகளே சாதனை என அழைக்கப்படுகின்றன. இந்த எதிர்மறை தன்மைகளை நீங்கும் போது சாதனையின் உடன்பாட்டு தன்மை முயற்சி ஏதும் இன்றி தானாகவே மலர்கின்றது. மேகங்கள் விலகினால் சூரியன் தானே ஒளிவிடும். அது விலக சரியான உத்தியை அறிவதே கடினம். போராட்டம் உத்தியிலேதான் தவிர அடைவில் அல்ல இல்லை. பொத்தானை தேடுவதே கடினம். அது கண்டுபிடித்து உடன் அதை அழுத்தியவுடன் வெளிச்சம் கிடைக்கின்றது. அலைதல் நீங்கி சொந்த வீட்டிற்கு வருவதே சாதனை. இதற்கு பெரிய அளவில் விவேகமும் விசாரமும் துறவும் இடைவிடாத பயிற்சியும் தேவை. நற்குணமும் தர்மமும் மக்கள் இதயத்தில் விதைக்கப்பட்டால்தான் தலைவர்கள் இன்று அஞ்சும் பயங்கள் நீங்கும். இந்தியா எப்போதும் அமைதியையே உபதேசிக்கின்றது. அதன் உபதேசமும் கேட்கப்படாமல் போனதில்லை. மிக பழைய காலத்திலேயே இந்திய தத்துவ ஞானிகள் எகிப்திலும் கிரேக்கத்திலும் தங்கள் கல்வியை பரப்பினார்கள். பிதகோரசம் சடைய ஜீன்ஸும் இந்திய உபதேசத்தை பிரதிபலித்தனர். அசோகர் மகாத்மாக்களை அனுப்பி பௌத்த சமயத்தை சீனா, ஜப்பான், இலங்கை ஆகிய நாடுகளில் பரப்பினார். மிக பழைய காலத்தில் இருந்தே பல நாடுகளிலிருந்து கவிஞர்கள் காசி, நாலந்தா, காஞ்சி ஆகிய இடங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்றனர். ஆத்ம ஞானத்தை உடன் கொண்டு சென்றனர். இஸ்லாமின் ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட போதும் இந்திய நூல்கள் பேர்சிய, அரபிக் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டன. அக்பரின் மந்திரி, பதோனி, ராமாயணம், மகாபாரதம் போன்ற நூல்களை பேர்சியன் மொழியில் மொழிபெயர்த்தார். அல்பியுனி வானவியல் நூல்களை மொழிபெயர்த்து இந்தியாவுக்கு வந்த ஐரோப்பிய பிரயாணிகளின் இந்திய பண்பாட்டின் உயர்வை கண்டு வியந்தனர். பகவத்கீதையை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வாரன் ஹஸ்டிங்ஸ். உலகத்திற்கான இந்தியாவின் செய்தி அமைதி, அமைதி, அமைதி என்பதே. ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி. இந்த செய்தி மூன்றாவது உலகப் போரை தடுக்க மட்டுமன்றி ஒரு புது யுகத்தையே தொடங்கவும் தரப்பட வேண்டும். வேற்றுமையில் ஒற்றுமை என்பது சமயத்தின் அவசியம். அத்தகைய பெரிய அமைப்பிற்கு பாபாஜி அடிக்கல் நாட்டுகின்றார். உலகில் எந்த நாட்டில் வசித்தாலும் ஒருவர் அழியாத ஆத்மாவே என்பதை பல ஆண்டுகளாக அவர் கூறி வருகின்றார். எனவே சுயநலம், பேராசை, கர்வம், ஏமாற்றுதல் ஆகியவை வேரறுக்கப்பட வேண்டும் என்கின்றார் பாபாஜி. நாட்டுப்பற்று அவ்வளவு சீக்கிரம் நீங்குவதில்லை. உலக பொது அன்பு உண்டாவது கடினம். கிரியா பாபாஜி இதைத்தான் செய்கின்றார். எனவே அவரோடு இணைந்து பணியாற்ற வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையுமாகும். நாம் எங்கிருந்தாலும் என்ன வேலை செய்தாலும் பாபாஜியோடும் யோகதா சத்சங்கத்தோடும் இணைந்து மனித சமுதாயத்தை உயர்த்த வேண்டிய அவசியம் தூக்கத்திலிருந்து விழித்தெழுங்கள். ஜெய் பாபாஜி என்று உறக்கக் கூவி பயம் என்ற பகைவனை எதிர்ப்போம். பயத்தை கொன்று சுதந்திரமாக இருப்போம். பேரின்ப அமுதத்தை குடித்து வெற்றியை கொண்டாடுவோம். அகிம்சை, சத்தியம், பிரம்மச்சாரியம் ஆகியவற்றை கை கொள்ளுங்கள். நல்லதையே செய்யுங்கள், நல்லவராயே இருங்கள். ராமகிருஷ்ணருக்கு ஒரு விவேகானந்தர், ஆதிசங்கரருக்கு நான்கு சீடர்கள், புத்தருக்கு சிலர், ரமண மகரிஷிக்கு பால் பிரண்டன், அரவிந்தருக்கு பல சீடர்கள் உண்டு. ஆனால் பாபாஜிக்கு போல் சேர்க்க யாரும் தேவையில்லை. அவர் ஒரு அவதாரம் என்றோ அன்றோ பகவான் என்று அன்றோ பிரபலப்படுத்த படித்தவரோ பணக்காரரோ தேவையில்லை. சில சீடர்களோடு அவர் வலிமை மிக்க யோகதா சத்சங்கத்தை நிறுவினார். பாபாஜியின் வாழ்க்கை மனித சமுதாயத்திடம் அன்பும் தொண்டும் நிறைந்தது. கீதையில் மூவுலகிலும் தான் நான் அடைய வேண்டியது ஏதுமில்லை, அடையாததும் ஏதுமில்லை, எனினும் நான் கர்மம் செய்கின்றேன் என்ற கிருஷ்ணர் வாக்கு வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது. எல்லா கஷ்டங்களையும் நீக்கும் சிறப்பு திறவுகோல் பாபாஜியின் கிரியா யோகம். மனிதனுக்குள் இருக்கும் உண்மையான மகிழ்ச்சியே அது. யோகதா சத்சங்கத்தில் தரும் உபதேசங்களும் பாடங்களும் ஞானத்தையும் முழுமையையும் பெற உதவும். கடவுளை அடைய மிக இனிமையான மார்க்கம் பக்தியே. மனித இதயம் தெய்வீக அன்பிற்காக ஏங்குகின்றது. மனிதனின் பரிமாண வளர்ச்சிக்கு பாபாஜியின் கிரியாயோகம் இந்திய பண்பாட்டின் சிறந்த கொடையாகும். மனித ஆளுமையை பார்க்க வேறு எந்த பண்பாடும் இத்தகைய உலகில் உத்தியை தந்ததில்லை. தனி மனிதனுக்கு தெய்வீக சக்தி அளவுறந்து காணப்படுகின்றது. ஆனால் அதனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது அவனுக்கு தெரியவில்லை. முதுகெலும்பின் அடியில் சிறுமுனை நாடியின் தொடக்கத்தில் குண்டலினி சக்தி உறங்கிக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. குண்டலினியை ஆறு ஆதாரங்களின் மூலம் மேலே எழுப்பி சகசாரத்தை அடையச் செய்யும் மார்க்கத்தை மிக தெளிவாக வலியுறுத்தி சொல்கின்றது கிரியா யோகம். நாடி சுத்தி என்பது முதல் படி. சத்குருவின் அருளால் சாதகன் நாடிகளையும் சக்கரங்களையும் கண்டறிய வேண்டும். அவை சூட்சுமமானவை, தூள உடம்பில் அவற்றை கண்டறிய முடியாது. இங்கு சாதனையே முக்கியம். மனிதனுக்குள் இருக்கும் தெய்வீகத்தை மனிதனே அறிய வேண்டும். இந்நூலை வாசிப்பவர்களுக்கு ஆன்மீகத்தை பற்றி அறிவுபூர்வமாக அறியலாம். சாதகருக்கு முக்கியமானது வைராக்கியம், அதாவது பற்றின்மை. உலகப்பற்றின் கடைசி நூலை அறுத்தறிவது வைராக்கியம். தற்காலிக உலகியல் இன்பங்களை அனுபவித்துக் கொண்டே நித்திய ஆன்மீக இன்பத்தை அனுபவிக்க முடியாது. இரண்டில் ஒன்றினைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். கடவுளுக்கும் சாத்தானுக்கும் ஒரே சமயத்தில் பணி செய்ய முடியாது. உண்மையான வைராக்கியம் என்பது மனத்தின் பாங்கு, ஆத்மாவில் நிலை. காவியுடையோ காட்டுக்கு செல்வதோ அதற்கு உதவி செய்யுமே தவிர கட்டாயம் அல்ல. பொருட்களிலிருந்து நழுவுவது வைராக்கியம் அன்று, பொருட்களை வெல்லுவது மன வலிமையினால் அது உண்டாகின்றது. உலகிலிருந்து விலகும் எதிர்மறை நிலை அது அன்று. உண்மையை அணுகும் உடன்பாட்டு நிலை. படித்தவன் உலகியல் இன்பத்தை நாடலாம், ஆனால் பக்குவப்பட்டவனுக்கு அதில் நிறைவு கிடைக்காது. சாதகன் வைராக்கியத்தில் நிலைக்கும் போது அவனுக்கு உலகியல் விருப்பமில்லை. அவன் மலை போல் உறுதியாக இருக்கின்றான். ராஜயோகம் என்பது பாபாஜியின் கிரியா யோகமே. ஆனால் சாதகன் உடம்பை கட்டுப்படுத்த வேண்டும். முழுமையை அடைய உடற்கட்டுப்பாடு அவசியம். யோக சாதனையில் பிரம்மச்சாரியம் அவசியம் தேவை. ஆற்றல் இழப்பில்லாத யோக சாதனையே முழுப்பயன் தரும். அற ஒழுக்கத்தை வலியுறுத்துகின்றார் பாபாஜி. உயர் உண்மையும் சக்தியும் மேலிருந்து பொருளில் வந்து இறங்குவதே மாற்றம். உயர் மனச்சக்தியும் உணர்வும் உலகியலில் ஒருங்கிணைந்த மாற்றத்தை உண்டு பண்ணும். தெய்வீக அருளே அதிசயத்தை செய்யும். உயர் சக்தி உலகப் பொருட்களில் இருந்து இறங்கி நிற்கின்றது. ஆனால் தூள திரையாம் விதியின் பின்னால் நிற்கின்றது. தன்னிடம் முழு சரணாகதி செய்வதே பொய்யை விளக்கி உண்மையை காட்டும் என்கின்றார் பாபாஜி. சமாதி யோகம் முடிவாக மட்டுமே இருக்க முடியும். யோகம் 8 அங்கங்களை உடையது. அவற்று சமாதியே மிக உயர்ந்தது. ஆத்மானந்தம் கிட்டும்போது மனதின் மனநிலை மீட்கப்படுகின்றது. நிலைத்தகு நிலையிலிருந்து ஆத்மாவிலிருந்து பிரிக்க முடியாது. ஆகும் போது மோட்சம் கிட்டும். புறவிச்சுழல் நீங்கும். இனி புறப்புமில்லை, இறப்புமில்லை. யோகம் நெறிமுறை சில பயிற்சி முறைகளை கற்பிக்கின்றது. மற்ற மார்க்கங்களில் கவனம் கோட்பாட்டின் மீது அமைய வேண்டும். அவற்றில் கோட்பாடு இல்லாமல் பயிற்சி இல்லை. பயிற்சி நிலைப்பாட்டிற்கு படிப்படியாக அழைத்துச் செல்லும் கோட்பாடே நல்லது. எனவேதான் பாபாஜி கிரியா சாதனை பயிற்சிகளை வரை வலியுறுத்துகின்றார். மனித அனுபவம் கனவு, நனவு, தூக்கம் என்ற மூன்று நிலைகளை கடக்க வேண்டும். தூக்கத்தில் கூட அடக்கப்பட்ட விழிப்புணர்வு உண்டு. கனவு பொய்யாவது போலவே நனவும் பொய்தான். மாயை கோட்பாடு இவ்வாறு சொல்கின்றது. மாயா மந்திரம் தில் இது இந்த கருத்து ஏற்கப்படுகின்றது. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ என்று நான்கு பக்கங்கள் வாசிப்பது என்று நினைத்து ஆறு பக்கங்கள் வாசித்திருக்கின்றேன். ஏனென்றால் இதை நீங்கள் தொடர்ச்சியாக உள்வாங்கினால்தான் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட விடயம் முழுமையாக விளங்கும். இது ஒரு அத்தியாயமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அதை நான் பிரிக்க விரும்பவில்லை. ஒரு 5 நிமிடம் கூட எடுத்திருந்தால் கூட நீங்கள் அதை உள்வாங்கும் போது அதை நாம் பிரிக்கக்கூடாது. பாபாஜி எங்கு இந்த அத்தியாயத்தில் எங்களை கூட்டிச் செல்கின்றார் என்று மிகவும் அற்புதமாக இருந்தது. அதில் நான் உள்ளிறங்கி விட்டேன். ஆகவே சிறிய தாமதத்திற்கு மன்னிக்க வேண்டும் என்று என் வாசிப்பில் 5 நிமிடங்கள் கூட எடுக்கப்பட்டிருக்கின்றது. அது எங்களுடைய நலனுக்காக. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இப்போது இறைவனை கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். மியூட்டில் இருக்கின்றீர்கள். ஓம் கிரிய பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வழக்கம் போல் உங்களுக்கு வியாழக்கிழமை குருவாரத்தில் நல்ல ஒரு அற்புதமான சொற்களை பாபாஜி வாரி வழங்கியிருக்கார். அப்படித்தான் நம்ம சொல்லணும். பல கல்விகளை நம்ம படிச்சாலும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாலும் சில ஒரு விஷயம்தான் நமக்கு உயிருக்கு தேவைப்படுது. மனசுக்கு பல விஷயங்கள் வரும் போகும், விருப்பத்தின் அடிப்படையில எல்லாத்தையும் நாடும், வெறுப்பு இன்னைக்கு தகுந்த மாதிரி அதை வெறுக்க செய்யும். ஆனா சில ஒரு வார்த்தைகள் வந்து நம்மள உயிரை தொடக்கூடிய விஷயங்களாக இருக்கும். இந்த வகையில இன்றைக்கு படிச்ச 6 பக்கங்களும் உயிரை தொட்ட விஷயம். இதான் சைவ சித்தாந்தம் கடந்த நிலையில இத சொல்றாங்க. இந்த பக்குவம் ஆவாவாவ இந்த நிலையெல்லாம் நமக்கு ஏற்படும். அதை நீங்க கூர்ந்து பார்க்கணும். அந்த பக்குவம் ஏற்படுதான்றதையும் நீங்க பார்க்கணும் என்றத நம்ம தெளிவா சொல்லுவாங்க. அந்த வகையில இங்க சத்சங்கம் பல கருத்துக்களை சொல்லியிருக்கு, பல விஷயங்களை சொல்லியிருக்கு, பல விஷயங்களை இணைச்சிருக்கு. ஆனா மனமாகப்பட்டது நம்மள வேற வேற விஷயத்துக்கு உலகில் நுழைஞ்சு நம்மள தள்ளிட்டு போயிடும். அதுதான் அதனுடைய வேலை, மாயாசக்தியினுடைய வேலையே அதுதான் சொல்லி இந்த 4 பெருமக்களும் அதிகமா சொல்றாங்க. அதிகமா சொல்றாங்க இந்த மாயையை வந்து விடுபடுறது பெரிய விஷயம்னு சொல்றாங்க. அதே சமயத்துல விடுபடலாம்னு சொல்றாங்க. எப்ப விடுதலைப்படணும்னா குருநாதருடைய ஆசீர்வாதம் முழுக்க நம்ம குருநாதர்லயே நாடி இருக்கணும். குருநாதர் சொன்ன பயிற்சிகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்றாங்க. அது செய்யறதுக்கு என்ன கஷ்டம்னா அதுக்கு நமக்கு வினை இல்லாம இருக்கணும். சரி, அப்ப வினை இருந்தா நம்ம செய்ய முடியாதா? செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமா குருநாதர் அதை நமக்கு விளக்கி கொடுக்கிறாருன்னு சொல்லி ஆதாரபூர்வமா சொல்றாங்க. வினையே இல்லையா, நேரடியா நீங்க அந்த நிலைக்கு போறதுக்கு வேண்டிய வாய்ப்பையே உருவாக்கி இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் அருளாளர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அதுதான் நமக்கு பாபாஜி நமக்கு அருளாளராக இருந்து இந்த விஷயத்த கற்பிக்கிறாரு. இது எந்த அளவுக்கு நமக்கு சாத்தியன்றத உணர்ந்து நம்ம செய்ய பழக கத்துக்கணும், சாத்தியமும் படுத்திக்கணும். சாத்தியப்படுத்திக்கிறதுக்கு வேண்டிய சூழ்நிலையை நம்ம உருவாக்கிக்கணும். நம்ம சூழ்நிலையே உருவாக்காம அதை விருப்பப்படலன்னு சொன்னா கேட்டதோட முடிஞ்சிடும் சொல்றாங்க சைவ சித்தாந்தம். உண்மையான வார்த்தை. ஏன்னா புற செயல்ல தான் நமக்கு அதிக ஈடுபாடு இருக்குது. அருள்நிலையில கூட நமக்கு புற செயல் வழிபாடு புற செயல் செயல்பாடு தான் அதிகம் வரும்னு சொல்றாங்க. அருள்நிலையில கூட ஒருத்தவங்க ஏமாத்துதுன்னா நாம சாதாரணமான பொருள்நிலையில இருக்கிறதால நம்மள ஏமாத்துறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும். இதுதான் அருளாளர்கள் படிச்சு 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 அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த திசையில இந்த திசையில மாறி மாறி சொல்லி நம்மளை பக்குவப்படுத்துறாங்க. அந்த வகையில பாபாஜி நம்மள பக்குவப்படுத்துறாரு. நம்ம வெளி அனுபவமும் உள் அனுபவமும் தீ பார்த்து இந்த விஷயத்த கொஞ்சமாவது நம்ம கடைபிடிச்சோம்னா ஃபர்ஸ்ட் மனசுலயாவது நம்ம சந்தோஷம் அடைவோம். அதுலேருந்து கொஞ்சம் தாண்டி போய் உயிருக்கு போகுள்ள அது பெரிய அளவுக்கு நமக்கு நன்மையை அளிக்கும்ன்றத சைவ சித்தாந்தம் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, தெளிவா சொல்றாங்க அருளாளர்கள். அந்த வகையில அந்த சங்கிலி தொடர்ல நம்மளை எப்படியோ பாபாஜி கொண்டு வந்து இணைச்சிட்டார், அந்த இணைப்போட நம்ம பயணிப்போம் என்று சொல்லி பாபாஜியை அருள கேட்டு இன்னும் நிறைய விஷயங்களை பாபாஜி நமக்கு கொடுக்கணும் என்றத கேட்டு மீண்டும் மீண்டும் இந்த விஷயங்களை நம்ம கடைபிடிக்குமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. ஜெய் பாபாஜி, ஜெய் பாபாஜி, ஜெய் ஜெய் பாபாஜி என்று உறக்க கூவுகின்றேன். மிகவும் அருமையாக கார்த்திகேயன் ஐயா சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தையும் இன்று வாசித்த வாசிப்பையும் சேர்த்து அருமையாக அதை கோர்த்து கொடுத்திருக்கின்றார். அதை மிகவும் உள்வாங்குங்கள். அதை விட இந்த பக்கங்களையும் உள்வாங்குங்கள். மிகவும் அருமையாக உங்களுடைய சித்தத்தில் பல விடயங்கள் வந்தடையும். இறைவனையாவினிடத்திலிருந்து சில சுருக்கங்களை மாத்திரம் என்று வாசித்தது புத்தகத்திலிருந்தே நேரடியாக தந்து விடுகின்றேன். அதிலாவது முதலாவது பாபாஜி சொல்கின்றார், துன்பத்திலும் பொய்யிலும் மாட்டிக்கொண்டு தவிக்கின்றது இந்த உலகம். அது நாங்கள் எல்லோரும் அறிந்ததே. தன்னை துன்பப்படுத்தும் தருவாயில் நோயிலிருந்து விடுபட வேண்டும். இதற்கு ஒரு தீர்வு கடவுளை உணர்வதே என்கின்றார் பாபாஜி. அதற்குரிய பாதை கிரியா யோகம் என்பதையும் எடுத்துரைக்கின்றார். அதை விட பாபாஜி சொல்கின்றார், தெய்வீக வாழ்க்கையும் தெய்வீக செயலையும் மட்டுமே அவர் விரும்புகிறது மாத்திரமல்ல, ஆத்ம உணர்வே அழுத்தம் பெறுகின்றது. நமக்குள் கடவுள் இருக்கின்றார், நமக்குள் இருப்பது நித்திய தெய்வீகம் என்பதை கூறுகின்றார். அதை விட சொல்கின்றார், நாம் தெய்வீகத்திலிருந்து வந்திருக்கின்றோம், தெய்வீகத்தில் இருக்கின்றோம், வாழ்கின்றோம், தெய்வீகத்துக்கே திரும்பி செல்கின்றோம். கடவுள் நம் எல்லோருக்குள்ளும் இருக்கின்றார். உள்நோக்கி போனால்தான் அதை அடைய முடியும். அதற்கு கிரியா யோகம் பாலம் என்று சொல்கின்றார். உள்நோக்கி செல்வது என்பது சுயநலத்தை நோக்கி பயணிப்பது அல்ல, பிரபஞ்ச சக்தியை நோக்கி செல்வது என்பதையும் மிகவும் கூர்மையாக அதை கொடுக்கின்றார். மேகங்கள் விலகினால்தான் சூரியன் தானே ஒளிபடும். அது விலக விலக சரியான உத்தியை அறிவதே கடினம். போராட்டம் உத்தியில்தான் தவிர அடைவில் இல்லை என்று ஒரு உதாரணம் சொல்கின்றார். பொத்தானை தேடுவதே கடினம். அது கண்டுபிடித்தப்படவுடன் தான் அதை அழுத்தியவுடன் வெளிச்சம் கிடைக்கின்றது, மின் வெளிச்சம். அதே போல்தான் எங்களுடைய அலைதல் நீங்கி சொந்த வீட்டிற்கு வருவதே சாதனை என்று அதற்கு வரையறை தருகின்றார். இன்றைய வாசிப்பில் உலக பொது அன்பு உண்டாவது கடினம். கிரியா பாபாஜி இதனைத்தான் செய்கின்றார். எனவே அவரோடு இணைந்து பணியாற்ற வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும் என்றும் கூறப்படுகின்றது. அதன் வழிதான் நாங்கள் செல்கின்றோம். நாம் எங்கிருந்தாலும் என்ன வேலை செய்தாலும் பாபாஜியோடும் பாபாஜியின் சங்கங்களோடும் இணைந்து மனித சமுதாயத்தை உயர்த்த வேண்டியது அவசியம். தூக்கத்திலிருந்து விழித்தெழுங்கள். ஜெய் பாபாஜி என்று உரக்க கூவி பயம் என்ற பகைவனை எதிர்ப்போம் என்று பாபாஜி சொல்கின்றார். எவ்வளவு அருமையான விடயங்கள் இன்று என் வாசிப்பில் ஒன்று. மீண்டும் கேளுங்கள். அதிலிருந்து பல விடயங்கள் உங்களுடைய அறிவுத்திறனுக்கு ஏற்றபடி நீங்கள் உங்களுடைய சித்தத்துக்குள் எடுக்கலாம். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய
ஓகே
பாபாஜி
பாபா,
நமோ ஓம்
ஓம்
ஓம்.
ஓம்.